அன்பிற்கினிய மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பாடம் இனியவை நாற்பது. இனியவை நாற்பது என்ற இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் வரிசைகளில் ஒன்று. இன்னா நாற்பது என்று ஒரு நூல் இருப்பது போலவே இனியவை நாற்பது என்ற இந்த நூல் அதனுடைய இரட்டையாக அமைந்திருக்கின்றது. இன்னா நாற்பது என்ற அந்த நூல் தீமையான விரும்பத்தகாத நாற்பது விஷயங்களை பற்றி சொல்லுது. அந்த நாற்பது விஷயங்களை விட்டு நாம் வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்ச்சி ஊட்டுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அந்த நூலுடைய நோக்கம். இனியவை நாற்பது என்ற இந்த நூல் இனிமையான விஷயங்களை பற்றி சொல்லுகிறது. நாற்பது பாடல், அதில் இனிமையான விஷயங்கள் பலவற்றை சொல்லுகிறது. இந்த இனியவை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் என்று நமக்கு ஒரு விழிப்புணர்வை தருவது இந்த நூலுடைய நோக்கம். இந்த நூலிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக 10 பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது வரிசைப்படியும் வைக்கலை, தேர்ந்தெடுத்த 10 பாடல்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 10 பாடல்களினுடைய திரண்ட கருத்து, அப்புறம் இந்த 10 பாடல்களில் இருக்கின்ற கட்டமைப்பு, இது பற்றியெல்லாம் நாம் இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் சொல்லும்போது நேரடியாக சொல்லுகின்ற ஒரு அணுகுமுறை, டைரக்ட் அப்ரோச் என்பது உண்டு. அதே போல் அந்த நேரடியாக சொல்லக்கூடிய அதே விஷயத்தை, அதே கருத்தை எதிர்மறையாக சொல்லுகின்ற ஒரு இன்டைரக்ட் அப்ரோச் என்பதும் உண்டு. நீங்கள் ஒரே கருத்தை நேரடியாகவும் சொல்லலாம், அதே கருத்தை சுற்றி வளைச்சும் சொல்லலாம், சர்க்யூஷியஸாக சுற்றி வளைச்சு சொல்லலாம். உதாரணமாக, உடல் நலம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இது நேரடியாக சொல்லுகின்ற அப்ரோச், உடன்பாடாக சொல்லுகின்ற விஷயம். உடல் நலம் இருக்க வேண்டும், இதே கருத்தை இன்டைரக்டாக எப்படி சொல்லலாம், எதிர்மறையாக எப்படி சொல்லலாம், நோய் நொடி இல்லை என்றால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அதே கருத்து தான். உடல் நலம் இருக்க வேண்டும், இதை இன்னொரு வகையில் சொல்வதென்றால் பிணி, நோய், நோவு இருக்கக்கூடாது, இப்படி சொல்லலாம். இது வந்து எதிர்மறையாக இன்டைரக்டாக அதே கருத்தை சொல்லுவது. இந்த இனியவை நாற்பதுடைய பாடல்களை நாம் கூர்ந்து கவனித்தோம்னு சொன்னால் வாழ்க்கைக்கு இன்னின்ன விஷயங்கள் எல்லாம் இனியவை என்று சொல்ல வருகின்ற இந்த பாடல்கள் சில விஷயங்களை வந்து நேர்மறையாக சொல்லுகிறது, சில கருத்துக்களை எதிர்மறை அணுகுமுறையிலே சொல்லுகிறது. இது இருந்தால் இனியது என்று சிலவற்றை சொல்லுகிறது, இது இல்லாவிட்டால் இனியது என்று சிலவற்றை சொல்லுகிறது. இப்படி இரண்டாக நீங்கள் பிரித்து கொள்ளலாம். ஒரு சில இடங்களில் இது இரண்டுமே சேர்ந்து ஒரே கருத்திலே வருவது போல, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்ரோச், உடன்பாடான எதிர்மறையான இரண்டு அணுகுமுறையும் ஒரே கருத்திலேயே உட்பொதிந்து வருவது போல சொல்லப்பட்ட இடங்களும் சில உண்டு. இப்போ உதாரணங்களை நம்ம பார்ப்போம் நம்முடைய பாடப்பகுதியிலிருந்து. இப்போ நீங்கள் பாடல் எண் 6, இதுதான் நமக்கு முதல் பாடலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே உடன்பாடான முறையில் தான் ஆரம்பிக்குது. ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன்னினிதே. எல்லோருக்கும் தெரிந்த வரி, அறம் செய்ய விரும்பு, இது நம்ம படிச்சிருக்கிறோம். ஆத்திசூடி தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. அப்போது தமிழ் மூதாட்டி ஔவை சொல்லுகிறார், அறம் செய்ய விரும்பு. சரி, அறம் செய்வது ஒரு தனி மனிதனாக எல்லா அறங்களையும் செய்துவிட முடியுமா என்று பிராக்டிக்கலாக நடைமுறையிலே சாத்தியப்படுமா என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது, எப்போ எளிதாக செய்யலாம், அறம் செய்வதற்கு ஒரு உற்ற துணை நமக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த அறத்தை செய்வது எளிதாகும். அதனால தான் ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன்னினிதே. அடுத்தது, நமக்கு சிறந்த வழிகாட்டிகள் இருந்து நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் நமக்கு வாழ்வின் போக்குக்கு வழிகாட்டினால், தகுந்த அறிவுரைகளை தகுந்த தருணத்திலே நமக்கு வழங்கினால், நம்முடைய வாழ்க்கையை நாம் தடுமாற்றமில்லாமல் ஆக்கப்பூர்வமாக கொண்டு செலுத்துவது எளிது. அந்த அடிப்படையில் பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே என்று இரண்டாவதாக ஒரு கருத்தை இந்த பாடல் முன்வைக்கிறது. இதுவும் உடன்பாடான முறையில் வருது. சரி, எதிர்மறையாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள் இந்த நம் பாடப்பகுதியில் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்குது. இந்த இரண்டாவது பாடல்லையே அது வந்துடுது. எப்படின்னு சொன்னால், கடமுண்டு வாழாமை காண்டலினிதே. இதில் பாருங்கள், வாழாமை என்று ஒரு எதிர் சொல், வாழ்தல் உடன்பாடான சொல், வாழாமை எதிர்மறை சொல். அப்போ ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சில் ஒரு கருத்தை சொல்லுது, கடமுண்டு வாழாமை காண்டலினிதே. அப்படின்னா என்ன, கடன்பட்டு வாழாத முயற்சி உடையவராய் வாழ்தல் இனிது, கடன்படாத வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை. கம்பராமாயணத்தில் கூட ஒரு வரி இருப்பதாக சொல்லுவார்கள், ஆனால் அது இல்லை. ஆனால் ராவணன் எப்படி கலங்கினான் என்றால், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது கடன் என்பது சுமை, ஒரு வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மன அழுத்தங்களிலே ஒன்று கடன். அப்போ கடனே இல்லாமல் ஒருவனால் வாழ முடிகிறது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை மெத்த மகிழ்ச்சியாக இனிமையாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா, நிறை மாண்பில் பெண்டிரை நீக்கள் இனிதே. என்ன அர்த்தம், உயர்ந்த பண்புகள் அமையாத பெண்டிரோடு வாழாமல் இருப்பது இனிது. இது எதிர்மறையான ஒரு அப்ரோச். இது உடன்பாடாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம், உயர்ந்த பண்புகள் அமைய பெற்ற பெண்ணோடு வாழ்தல் இனிதுன்னு சொல்லலாம். ஆனால் இது நெகட்டிவ் அப்ரோச் எடுத்தது. உயர்ந்த பண்புகள் அமையாத பெண்டிர், அத்தகைய பெண்டிரோடு வாழாமை இனிது என்று எதிர்மறையாக ஒரு கருத்தை சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், இந்த இனியவை நாற்பது எழுதப்பட்ட காலம், அது கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு அத்தனை நூற்றாண்டு, நம்ம இப்போ 21 நூற்றாண்டில் இருக்கோம், 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட ஒரு நூலாக இது இருத்தல் கூடும். அப்போ 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன விதமான சமூக அமைப்பு இருந்தது, சிந்தனையாளர்களுக்குமே கூட எத்தகைய சிந்தனை குறுக்கங்கள் இருந்தன, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய விஷயம். இப்போ இன்றைக்கு நாம் வந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நவீன கோட்பாடுகளான பெண்ணியம், பெண் விடுதலை போன்றவையெல்லாம் இல்லை. தமிழ் இலக்கியத்திலேயே பார்க்குறோம், பாரதி வந்து தான் புதுமை பெண் என்று பாடுகிறார், பாரதிதாசன் பாடுகிறார். அப்போ 20 நூற்றாண்டில்தான் பெண் விடுதலைக்கான, பெண் கல்விக்கான குரல் எல்லாம் ஓங்கி ஒலித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்திலையுமே வந்து பெண்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள், கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண் பெண் இருவருக்கும் கல்வியை பொதுவாக்கி வாழ்ந்த சமூகம்தான் பழந்தமிழ் சமூகம், சங்ககால சமூகம் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய விவாதத்துக்கும் அலசலுக்கும் உரிய ஒரு பகுதி, அதற்குள்ளே புகுவதற்கு இங்கே இடமில்லை. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு இயல்பாக அப்படி ஒரு சிந்தனை வரலாம், மாணாக்கர்களுக்கு வர வேண்டும், மாணவிகளுக்கு நிச்சயமாக வரும். என்ன அப்படின்னா, உயர்ந்த பண்புகள் அமைய பெறாத பெண்டிரோடு வாழாமை இனிது. அப்போ இந்த பாட்டு யாருக்கு சொல்கிறான், இது ஆணை நோக்கி சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கியமாகத்தானே தெரிகிறது. இதில் ஒரு அனாதிக்க சிந்தனை இருக்கிறதா என்றெல்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதனுடைய ஆன்டிதீசிஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி நாம் இதை வந்து விளங்கிக்கணும். இது ஆணுக்கு நோக்கி சொல்லப்பட்டாலும் இதை பெண்ணுக்கு எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்னு சொன்னால், உயர்ந்த பண்புகள் அமையப்பெறாத ஆணுடன் வாழாமை இனிது என்று இந்த கருத்து பெண்ணுக்கு எப்படி தான் வந்து பொருந்தும். எப்போ வந்து உயர்ந்த பண்புகள் அமையப்பெறாத பெண்ணோடு வாழ்வது ஆணுக்கு கொடுமையாகும், அப்படிப்பட்ட பெண்ணோடு வாழாமை ஆணுக்கு இனிமையாகும் என்று இது சொல்லுகிறதோ, இதிலிருந்து நாம் தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், உயர்ந்த பண்புகள் அமையப்பெறாத ஆணோடு வாழாமை பெண்ணுக்கு இனிது என்று இதனை சமநிலையிலே நாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த வகையிலே இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, மனமாண்பு இல்லாதவரை அஞ்சி அகரல் இணைமாண்பும் தானினிது நன்கு. மனமாண்பு அமையாத கயவர் நட்பினை அகற்றுதல் பலவகை மாண்பும் தரும். அப்போது மனமாண்பு உடையவரை நட்பாக கொள்வது என்று உடன்பாடாக சொல்லலாம். ஆனால் இதை எதிர்மறையாக, மனமாண்பு அமையா கயவர் நட்பினை அகற்றுதல் என்று, தீய நட்பை நீங்கள் அகற்றி கொள்வது இனிமையானது என்று சொல்லுகிறது. தீமையான குணங்கள் உடைய இழிந்தோருடைய நட்பை நீங்கள் நீக்கிவிட்டாலே உங்களுடைய உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியம் தானாகவே வந்து சேரும். அப்படி நீக்குபவராக நீங்கள் இருந்தாலே நல்ல மாண்பு உடையவர்களை உங்களை தேடி வந்து நட்பு கொள்வார்கள். எனவே உயர்ந்த பண்புகள் உடையவர்களை தேடி நாம் பிடித்து நட்பு கொள்ள வேண்டுமா என்று சொன்னால், அவர்களே உங்களை தேடி வருவார்கள். எப்போது இழிந்த குணங்கள் உடையவர்களை உங்களுடைய நட்பாக நீங்கள் கொள்ளாமல் விலக்கிவிட்டாலே உயர்ந்த குணமுடையவர்கள் உங்களை தேடி வருவார்கள் என்பதற்காகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அதர் சென்று வாழாமை ஆற்றல் இனிதே, குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே, குழவி பிணி இன்றி வாழ்தல் இனிதே. இந்த மாதிரியான வரிகளிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த நெகட்டிவ் அப்ரோச் என்கின்ற அல்லது இன்டைரக்ட் அப்ரோச் என்கின்ற, நேர்பட சொல்லாமல் சுற்றி வளைத்து சொல்லுகின்ற, எதிர்மறையாக சொல்லி ஒரு உடன்பாடான கருத்தை உணர வைக்கின்ற ஒரு உத்தி பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழாமை, கொள்ளாத, இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் இது ரொம்ப குழவி பிணியின்றி வாழ்தல். அப்போ பிணி இன்றி என்பதிலே ஒன்றை நீக்குவது அந்த எதிர்மறை அப்ரோச் இருக்குது. ஆனால் வாழ்தல் இனிது என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு உடன்பாட்டு அப்ரோச் வருது. கழறும் அவைக்கு அஞ்சான் கல்வி இனிதே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது, மாணவர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கின்ற அந்த மென் திறன்கள், அதாவது புலப்பாட்டு திறன்கள், உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு, எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிக இன்றியமையாத ஒரு திறன் என்று கற்பிக்கப்படுகிறது. தெளிவுற பேசுதல், சிந்தனையிலே வலிமை, எழுத்து திறன், மனதிலே தோன்றுகின்ற கருத்துக்களை கேட்பார் பிணிக்கும் தகையவாய் சொல்லுவது, இது போன்ற திறன்கள் எல்லாம் மாணவர்களுக்கு மிகவும் அவசியமாகிறது. ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் செல்லுகின்றீங்க, அப்போ அங்கே உள்ள இன்டர்வியூ ஸ்கில்ஸ், ஒரு நேர்காணலை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற, அங்கே எப்படி திறம்பட செயல்படுவது, உங்களை நேர்காணல் நடத்துபவர் உங்களை பற்றி உடன்பாடாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடை உடை பாவனைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு விரிவாக கற்றுத்தரப்படுகிறது. அதற்கான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது என்றால், இதுதான் அந்த காலத்தில் அவர் சொல்கிறான், கல்வி எப்போ வந்து மதிக்கப்படும் என்றால் அந்த கல்வியை நீங்கள் தகுந்த முறையிலே வெளிப்படுத்த தெரிய வேண்டும். அப்போ ஒரு கழறும் அவைக்கு அஞ்சான் கல்வி இனிதே, கல்வியினுடைய பயன் அப்பொழுது தான் முழுமைப்படுகிறது. நீங்கள் ஒரு அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களின் முன் நீங்கள் மேடையிலே நின்று உங்களுடைய அறிவை வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய நா குழறாமல், உங்களுடைய தொடை நடுங்காமல், உங்களுடைய மேனி வியர்க்காமல், உங்களுடைய வார்த்தைகள் தடுமாறி தடுமாறி சீரின்றி சிதைந்து போகாமல் அந்த இடத்திலே நீங்கள் ஆற்றலுக்காக பேசி, அழகுற பேசி, தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கேட்பவருடைய மனங்களை கொள்ளை கொள்ளுகின்ற வகையிலே அங்கே பேசுகின்ற ஆற்றல் உங்களுக்கு இருந்தால்தான் உங்களுடைய கல்வி அங்கே மதிக்கப்படும். அப்படிப்பட்ட கல்வி, அப்போ இது என்னென்னா வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, இது வெறுமனே உங்களுடைய மூளையிலே சிந்தனைகளை திணிக்கின்ற கல்வியை அவன் சொல்லலை. கல்வி என்பது உங்களுக்கு இன்புட்டும் தரணும், உங்களிடமிருந்து அவுட்கம். இன்றைக்கு அதை தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்று நாம் எந்த கல்வி முறையில் இருக்கிறோம் என்று சொன்னால், முன்னாடி வந்து சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் என்கின்ற ஒரு முறையில் இருந்தோம். இப்பொழுது வந்து OBE என்று சொல்லக்கூடிய அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் என்கின்ற முறைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏன் இந்த அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் என்பது இன்றைக்கு வலியுறுத்தப்படுகிறது என்றால், கற்றதனால் என்ன பயன் என்கின்ற கேள்வி மிக பெரிதாக எழுந்து நிற்கிறது. பட்டம் வைத்திருக்கின்றான், ஆனால் இந்த பட்டத்திற்கு உரியவனிடம் என்ன திறன் விளைந்தது? தான் கற்ற கல்வியை இவன் வாழ்க்கையிலே எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம்? அதற்கான தகுதிப்பாடு இவனிடம் வந்திருக்கிறதா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு ஜாப் மார்க்கெட் என்கின்ற அந்த பணிச்சந்தையிலே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்களை ஒரு நிறுவனம் பணியமர்த்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு என்னென்ன வேலைகள் நடக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து முடிக்கின்ற, சாதிக்கின்ற திறமை உங்களிடம் இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர, உங்களிடம் தியோரட்டிக்கல் நாலெட்ஜ் இருக்கிறதா என்பதை வைத்து உங்களுக்கு யாரும் பணிவாய்ப்பு வழங்க மாட்டார்கள். உங்கள் பட்டத்தை மட்டுமே பார்த்து உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது. அந்த பட்டம் எழுத்திலே என்ன சொல்லுகிறதோ, காகிதத்தில் இருக்கிறதோ, அந்த திறன் உங்களிலே வெளிப்படுகிறதா என்று பார்க்கப்படும். அதுதான் வந்து அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே கழறும் அவைக்கஞ்சான் கல்வியினிதே, அங்கே அவுட்கம் அன்றைய காலத்தில் அப்படித்தான். 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்வியினுடைய வெளிப்பாடு என்பது ஒரு அவையிலே நின்று ஒரு 100 பேர் அல்லது 500 பேர், 1000 பேர் இருக்கக்கூடிய சிறு அவையோ அல்லது பெரு அவையோ, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையிலே அந்த சபையிலே அவன் தன்னுடைய அறிவால் ஓங்கி நிற்க வேண்டும் என்பதுதான் கல்வியாளரிடம் எதிர்பார்க்கப்பட்டது. அதை சொல்கிறார் கழறும் அவைக்கஞ்சான் கல்வியினிதே. நீங்களும் படிக்கிறத தெளிவாக படித்து அதை கிரகித்து கொண்டு, அசிமிலேஷன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் கல்வி தொழில்நுட்பத்தில், அது ரொம்ப முக்கியமானது. நாம் உண்ட உணவு செரிமானமானால்தான் அது நம்முடைய உடலிலே இரத்தமாக, சதையாக, எலும்பாக மாறி நம்முடைய உடலை வளர்க்கும் என்பது போல, நீங்கள் காது வழியாக கேட்கின்ற இந்த கல்வி கருத்துக்கள் உங்களுடைய மூளையிலே செரிமானமாக வேண்டும். அதாவது நீங்கள் வந்து அதை தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்ட இந்த கருத்துக்களின் மீது உங்களுடைய எதிர்வினையை நீங்கள் ஆற்றி பார்க்க வேண்டும். இந்த கருத்து சரிதானா இல்லையா என்று அனலைஸ் செய்கின்ற அந்த பக்குவம், இது வந்து 5th level ஆஃப் நாலெட்ஜ் என்று சொல்கிறார்கள். இது அறிவினுடைய 5ஆம் படித்தரம். நீங்கள் கற்ற கல்வியை நீங்கள் செறித்து கொண்டு அதன் மீது நீங்கள் எதிர்வினையாற்றி அதனை ஆய்ந்து அதனை அலசி, இது சரியா தவறா, இது ஏன் சரி இது ஏன் தவறு, இதற்கு நான் உடன்படுகின்றேனா இல்லை மறுக்கின்றேனா, ஏன் மறுக்கின்றேன் என்பதற்கான காரணங்கள், இந்த கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கான காரணங்களை நீங்கள் சொல்ல தெரிய வேண்டும். இப்படியெல்லாம் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த கல்வியினுடைய 5ஆம் படித்தரத்தை நீங்கள் அடைந்தவர்களாவீர்கள். உயர்கல்வியிலே இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இனியவை 40 பாடத்திலே இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வரி, ஒரு கருத்து எது என்றால், கழறும் அவைக்கஞ்சான் கல்வி இனிதே என்கின்ற இந்த ஒரு வரி. இதுபோல் பல கருத்துக்களை இந்த இனியவை 40 என்ற சிற்றிலக்கியம், அது ஒரு சின்ன நூல் தான், ஒரு அற இலக்கியம், அது பொருண்மையால் அது அறம் சார்ந்த இலக்கியம், நீதி இலக்கியம், அளவால் பார்க்க போனாக்கா அது ரொம்ப சிறிய நூல், 40 பாடல்கள். அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பாடல்கள் மட்டுமே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பாடமாக. ஆனால் இந்த 10 பாடல்களும் முத்துக்களாக ஒளி வீசுகின்ற ஒரு உயர்ந்த பாடல்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிக இனியதாக மாறும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. ஒரு சில பாடல்கள் மட்டுமே எடுத்து நான் இங்கே பேசியிருக்கிறேன். அவற்றிலும் முக்கியமான சில வரிகளை மட்டும் கோடிட்டு காட்டி அது நம்முடைய இன்றைய நிலைக்கு, மாணவ நிலைக்கு எப்படி பொருந்தி வருகிறது, ஏன் இன்றியமையாத வரியாகிறது, அந்த கருத்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பங்களிப்பை தருகிறது என்பதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அன்புள்ள மாணவ செல்வங்களே, இதுபோல் நீங்கள் மற்ற வரிகளை எல்லாம் வந்து ஊன்று நோக்கி படித்து அது என்ன சொல்ல வருகிறது என்பதை கிரகித்து கொண்டு உங்கள் மூளையிலே செறித்து கொண்டு அவற்றின் மீது உங்களுடைய சிந்தனை எதிர்வினையை ஆற்றி அதை மேலும் மேலும் விளக்கங்களை உங்களுக்குள்ளேயே நீங்கள் துலக்கி கொள்ளுங்கள். அந்த கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் ஒரு கட்டுரையாக எழுத முடிகிறதா என்று முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், முயற்சி திருவினை ஆக்கும், உங்களுடைய அறிவு ஓங்கும், உங்களுடைய அறிவை விரிவு செய்யுங்கள், அதற்கு இந்த பாடம் துணை நிற்கும் என்று சொல்லி என்னுடைய இந்த செஷன் இதோடு முடியுது. அடுத்த பாடப்பிரிவேளையில் அடுத்த தலைப்பை நாம் பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன். அனைவருக்கும் நன்றி.